Alléluia. Solo Alléluia. Koy sadu solo Alléluia.
Alléluia.
Ini sadu solo Alléluia.
Alléluia.
Ini koy sadu solo Alléluia.
Alléluia.
Yesu jeevikira.
Amen.
Pisoja aame solo.
Amen.
Solo avelor mai trippi kolvom aadude seidiki aadharamaga. பதினெட்டாவது அதிகாரம் நாம் எல்லோரும் படித்துக் கொள்வோம். பதினெட்டாம் அதிகாரம் அதுல நாம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நாம் பாசி கேட்போம். எல்லாரும் படித்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தினும் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நாம் வாசி கேட்போம். பாசி.
அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்.
இயேசு இடத்துல வந்து சீசர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் இன் ஹெவன்? யாரு பூமியில அல்ல பரலோகத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று சொல்லி இயேசுடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார். நான் நம்புகிறேன் இந்த கேள்வியை அவர்கள் வந்து இயேசுடத்தில் கேட்கறதுக்கு முதல் இவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் நடந்திருக்கும். ஆண்டவருடைய சீஷர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் நடந்திருக்கும். அது என்ன? நீயா நானா யாரு தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்போம்? இப்படியான ஒரு தர்க்கம் அவர்களுக்குள்ள நடந்திருக்கும். ஆகவே இதன் அடிப்படையில் டைரக்டாக இயேசுரத்தில் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே யாரு தேவோட ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்? பூமியில அல்ல தேவோட ராஜ்யம். இந்த கேள்விக்கு தான் இயேசு பதில் சொல்வதற்கு ஒரு சிறு பிள்ளையை அவர் அழைக்க வேண்டிய ஆயிடுச்சு. ஒரு சிறு பிள்ளையை அவர் அழைத்து அவங்க நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். நன்றாக கவனிங்க. நான் செஞ்சு பாருங்க, அங்க இங்க ஒண்ணு பார்க்காதீங்க. இப்ப எங்க பார்க்க போறீங்க? Pay your attention to the word of God. Don't lose your mind. மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். இவங்க கேட்ட கேள்வி என்ன? தேவர் ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைக்கு போல் ஆகாவிட்ட தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். இவன் கேட்கிறார் யார் பெரியவனா இருப்பான் தேவர் ராஜ்யத்தில்? இயேசு சொல்றார் நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல ஆகிட்ட தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டார். சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டார் அப்படி இருக்கா இல்லையா? மூணாம் வசனத்தை ஏன் சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று, பிரவேசிக்க மாட்டீங்க என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு இந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறாரு? சீசர்களுக்கு, அதாவது தன்னை பின்பற்றவர்களுக்கு. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். சோ இன்னைக்கு நாம் கவனிக்க போற ஒரு முக்கியமான காரியம், சிறு பிள்ளை, எ லிட்டில் சைல்ட். ஒரு சிறு பிள்ளை எப்படி இருக்கு? நான் யோசித்து பார்த்தேன், பெரியவர்களுக்கு பாடம் புகட்ட ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளை அழைக்க வேண்டியதாயிடுச்சு. தன்னை பின்பற்றவங்களை பார்த்து ஏன் சொன்னாரு? நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும். பெரியவன் யார் என்ற கதை இருக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வழி தேடணுமே. ஆண்டவர் அந்த பிள்ளை அழைத்து சீசர்களை சொன்னார், நீங்கள் இந்த சிறு பிள்ளை போல மனம் திரும்பணும், மாறணும். அப்படி சொன்னால் அர்த்தம் என்ன? ஏன் இயேசு இப்படி சொன்னார்? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இதை சொன்னார்? என்ன காரணம் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அல்லது மறுபடி பிறந்த ஒரு விசுவாசி அவன் மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளைய போல மாறணும். அதாவது ஒரு சிறு பிள்ளையில் இருக்கிற சுபாவங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும். We need a divine nature in our life to follow Christ. தெய்வீக சுபாவங்கள் நீங்க ரெண்டு பேதுருவில வாசித்து பார்த்து சொன்னால் நாலாம் வசனம் நான் நம்புறேன், அதுல சொல்லப்படுகிறது திவ்ய சுபாவத்துக்கு தங்குள்ளவர். திவ்ய சுபாவம், அதாவது திவ்ய சுபாவம் என்றால் என்ன? தெய்வீக சுபாவம், த டிவைன் நேச்சர். இந்த டிவைன் நேச்சருக்கு, தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறும்படி ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது நல்லா கவனி, நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு சுபாவம், மனுஷீக சுபாவம் இருக்கு. எல்லாருக்குள்ளும் ஒரு சுபாவம் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் பாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம் பாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாயல் பாரு. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சுபாவங்கள் இருக்கு, சில சுபாவங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஒரு விதம், அதான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன? நம்முடைய சுபாவங்கள் மாறி நாம் தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக மாற, அதாவது மனுஷீக சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவத்திற்கு, அல்லது பாவ சுபாவங்களில் இருந்து பரிசுத்த சுபாவத்திற்கு. இப்ப நாம் கடந்து செல்கிறோம் மனுஷீக சுபாவங்களில் இருந்து தெய்வீக சுபாவத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். இது சொல்ல போனால் நமக்குள்ளே இருக்கிற சொந்தமான மாமிச சுபாவங்கள், மனுஷீக சுபாவங்களை நாம் விட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி மாறி 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 நாம் தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு ஒரு சிறு பிள்ளை அழைத்து, நீங்கள் இந்த பிள்ளையை போல் மனம் திரும்பி குணப்படாவிட்டால், மாறாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என்ன கருமானுக்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். வாட் இஸ் தி நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? இட் இஸ் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு நுழைவாள். நாம் பாவிகளாக இருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின், கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சி அல்ல, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். இட் இஸ் ஜஸ்ட் ஓன்லி பிகினிங். சோ இதற்கு பிற்பாடுதான் படிப்படியாக படிப்படியாக கிரேட், அதாவது நாம் முறைப்படி நாம் ஆண்டவருக்குள்ள வளரணும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகணும், அல்லது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சொல்ல கேளுங்க, நம்முடைய சுபாவங்கள் மாறாவிட்டால், நம்முடைய சொந்த சுபாவங்கள் மாறாவிட்டால், நமக்குள்ள இருக்கிற மனுஷீக சுபாவங்கள் மாறாவிட்டால், நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்கள் மாறாவிட்டால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், மனுஷீக சுபாவத்தில் இருந்து, அதாவது பாவ சுபாவத்தில் இருந்து நாம் தெய்வீக சுபாவத்துக்குள்ளே கடந்து செல்லும். அதற்கு தான் இயேசு ஒரு சிறு பிள்ளை அழைத்து சொல்ற, நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளை போல ஆக வேண்டும். யாருக்கு இந்த வார்த்தை? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நாம் ஒரு சிறு பிள்ளை போல் மாறுவோம். ஒரு சிறு பிள்ளை போல மாறுதுன்னு சொன்னா நன்றாக கவனிங்க, புத்தியில நாம் குழந்தைகள் போல இருக்கக்கூடாது. நான் சொல்ற நன்றா கவனி, புத்தியில நாம் குழந்தைகள் போல இருக்கிறது அல்ல, சுவாபத்தில் நாம் குழந்தைகள் போல் மாறும். புத்தியிலே குழந்தைகள் அல்ல, சுவாபங்களிலே நாம் குழந்தைகள் போல் சிறு பிள்ளைகள் போல் மாறுவன். ஆகவே ஒரு சிறு பிள்ளை எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு நாளைந்து குறிப்பை நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த குறிப்புகளை நீங்கள் வைத்து நமக்குள்ளே இருக்கிற சுவாபங்களை கண்டுபிடித்து தேவன் விரும்பாத ஆண்டவர் அருவருக்கிற கர்த்தர் வெறுக்கிற நம்முடைய சுபாவங்களை விட்டு நாம் ஆண்டவருடைய சுபாவத்துக்கு, அதாவது தெய்வீக சுபாவத்துக்கு, கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு பங்காளிகளாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் சொந்த சுபாவங்களை, நம்முடைய மாமிச சுபாவங்களை நாம் வைத்துக் கொண்டு இருக்காமல் அவைகளுக்கு விடை கொடுத்து அவைகளை விட்டு விட்டு ஆண்டவர் இயேசுடைய சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களை அல்லது திவ்ய சுபாவங்களை அல்லது பரிசுத்த சுபாவங்களை நாம் கடைபிடிக்கிறது, பெற்றுக்கொள்றது நல்லது, அதுதான் தேவையானது. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே ஒரு சிறு பிள்ளை எப்படி இருக்கும்படி சொல்லி ஒரு நாளின் குறிப்பை நான் இந்த நாளைய சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன், நன்றாய் கவனி, இயேசு என்ன சொல்றாரு மூன்றாம் வசனத்துல, நீங்க மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகவிட்டால் பரலோகராட்சி பிரவாசிக்க மாட்டேன். நாலாம் சொல்றாரு, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகராட்சிக்கு பெரியவனா இருக்கும். இது எப்படி இருக்கு? இந்த சிறு பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, யார் அந்த எவன்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. இயேசு இந்த வார்த்தையை சொல்றது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்ல, துன்மார்க்கருக்கு அல்ல, மனம் திரும்பாதவர்களுக்கு பாவிகளுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ற. இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பெரியவனா இருப்பான். எப்படி? சோ ஒரு சிறு பிள்ளையில் இருந்து நாம் கண்டுகொள்ளுகிற அல்லது கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? அந்த சிறு பிள்ளையில இருக்கிற தெய்வீக சுபாவம் தான் என்ன? நம்பர் ஒன், முதலாவது ஒரு சிறு பிள்ளை எப்பொழுதும் தாழ்மையா இருக்கும். பாருங்க, ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லல, இந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாரு, இந்த சிறு பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் தன்னோர் ராஜ்யத்தில் பெரியவனான். யாருக்கு இந்த வார்த்தை? நமக்கு. அவர் ஒரு சிறு பிள்ளையில் இருக்கிற ஒரு முக்கியமான தெய்வீக சுபாவம் என்ன? அந்த டிவைன் நேச்சர் என்ன? திவ்ய சுபாவம் என்ன? ஒரு சிறு பிள்ளை எப்பொழுதும் தாழ்வியாக இருக்கும், தன்னை பற்றி பெருமை பேசாது, மட்டுமல்ல தன்னை பற்றி பெருசாக எண்ணிக்கொள்ளாது, என்னை விட்ட ஆள் இல்லை என்று நினைக்க. லிட்டில் சைல்ட் ஆல்வேஸ் ஹம்பிள் அண்ட் சிம்பிள். இந்த சுபாவம் நமக்குள்ள வராவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமாக இருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், வேதத்தில் அநேகங்களை கற்றிருக்கலாம், வேத அறிவும் இருக்கலாம், அல்லது ஊழியங்களில் அனுபவம் இருக்கலாம், ஆனா சுபாவங்கள் மாறாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கல. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்து அதே சுபாவங்கள் இன்றைக்கும் வாழ்க்கையிலே தொடருமா இருந்தால் எப்படி ஆண்டவரை நாம் நெருங்கிறது? எப்படி ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறது? நீங்களே நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க. நம்முடைய சுபாவங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும் வரைக்கும், நம்முடைய சொந்த சுபாவங்கள், மாமிச சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும் வரைக்கும் நாம் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாது, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாறவும் முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி. இன்னொரு குறிப்பை நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளணும், நாம் சிறு பிள்ளைகள் போல் ஆகிறதற்கு தேவை என்ன தெரியுமா? மனம் திரும்பி. மனம் திரும்பும். நம்முடைய நாம் வளர்ந்துட்டோம் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற இருமாப்புகள், நமக்குள்ள இருக்கிற அகந்தைகள், நமக்குள்ள இருக்கிற மனமேட்டிமைகள், அல்லது நமக்குள்ள இருக்கிற பெருமைகள், இவைகளை நாம் விட்டு ஒரு சிறு பிள்ளை போல நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஐ டெல் யூ தி ட்ரூத். ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரெக்டர் குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவராக நான் எப்படி இருக்கிறேன் சொல்லி சொல்லுவதற்கு இயேசு தன்னுடைய கரெக்டர் குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? படிங்க மத்தேயு 11:29-30. மத்தேயு 11 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். அக்செப்ட் தி வேர்ட் ஆஃப் காட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வசனமாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நமக்குள்ள மனம் திரும்புதலும் இல்லை, வாழ்க்கையில மாற்றமும் இல்லை, நாம் தெய்வீக சுபாவத்தை பிரதிபலிக்க போறதும் இல்லை. அவ இயேசு தான் எப்படிப்பட்டவர் என்பது, எப்படியா இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்றார். அந்த 19:29 படி.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையும்
உங்க பைபிள் அப்படி இருக்கா பாருங்க, 29 வசனம் எல்லாரும் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்,
என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
படியுங்க,
படியிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறு. சீ த ட்ரூத். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்க, யாரு? தேவாதி தேவன், தேவனுடைய குமார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவரே சொல்லுகிறார் நான் எப்படியா இருக்கிறேன். அவர் சர்வ வல்லவர், வல்லவர், சர்வ வியாபி, அது எல்லாத்தையும் அவர் சொல்லல. அவர் சொல்றாரு நான் சாந்தமும் மனத்தை. திஸ் இஸ் தி கரெக்டர் ஆஃப் கிரைஸ்ட் ஹி ரிவீல் ஹிம்செல்ஃப். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அதாவது என்னிடத்தில் வந்து என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், அவ என்னிடத்தில் வந்து என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், அதாவது என்னை போல மாறுங்கள். நான் சாந்தமும் மனதான் தேவாதி தேவனாக இருந்தும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவராக இருந்தும் நான் சர்வ சிருஷ்டிகராக இருந்தும் சர்வ வல்லமை பொருந்தின இறைவனாக ஆண்டவராக தெய்வமாக இருந்தும் நான் உங்கள் நடுவே சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு எங்கத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி இருக்கிறேன் என்பதை என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். நான் சொல்றேன் கவனிங்க. மனத்தாழ்மை என்பது நாம் பெற்றுக்கொள்றது அல்ல, நாம் கற்றுக்கொள்றது. So we should be learn from Jesus how we simple and humble before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் தாழ்மையாக இருக்கிறது எப்படி என்று அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள. அவர் நான் சொன்ன இந்த வந்து கற்றுக்கொள்ள, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் உண்டா. எப்பொழுது என்னை பார்த்து இடத்துல கற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு, இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் வேதனைகள் வருகிறது, துக்கங்கள், பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தோல்விகள், வரக்திகள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள், சலனங்கள், சோ அண்ட் சோ. ஆனா நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஆறுதல் தரும், எனக்கு இளைப்பாறு தரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இடத்துல வந்து என்னை பார்த்து இடத்துல கற்றுக்கொள், அப்பொழுது ஒரு ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் உண்டாக. சோ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாக நாம் அமைதியாக வாழ, நாம் நம்பிக்கையோடு வாழ, நாம் நிம்மதியாய் வாழ. பிரச்சனைகள் உண்டுதான், நான் வாழுகிற உலகம் பிரச்சனை நிறைந்த உலகம், இது பரலோகம் இல்லை, இது பூமி. ஆகவே இந்த பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே அல்லது பிரச்சனைகள் மலிந்த வாழ்க்கையிலே நாம் இளைப்பாறுதலாய் வாழ, நம்பிக்கையாய் வாழ, அமெரிக்கையாய் வாழ, அமைதியாய் வாழ, நிம்மதியாய் வாழ இயேசு சொல்றார். இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்னத்தை கற்றுக்கொள்ளுங்க? நான் சாந்தமும் மனத்தால் மாறும். அவை இந்த சாயங்கால வேளையிலே நாம் ஆண்டவர் இயேசுவை போல அல்லது ஒரு சிறு பிள்ளையை போல நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ள, நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள, நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். We have to change ourselves by the power of the Holy Spirit. Unless we will never enter the kingdom of heaven. See a little child. அது பாருங்க, தன்னை பெருசுபடுத்திக் கொண்டார். நான் பெரிய கிரேட் சொல்லி காட்டிக்கொண்டார். நம்ம விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி காட்டிக்கொண்டார். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள அப்படிப்பட்ட நினைவு இல்லை. ஒரு சிறு பிள்ளைக்குள்ளே தான் பெரியவன் என்கின்ற நினைவு, எண்ணம், உணர்வு அடிப்படையாக அறவே இல்லை. ஆகவே அது அப்படி பிஹேவ் பண்ணது இல்லை. ஆனா வளர்ந்த நமக்குள்ளேயோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறபடியால் நாம் பிஹேவ் பண்றோம். ஹூ ஆர் யூ? நீங்க யார்? எனக்கு தெரியாதா? ஆனா சிறு பிள்ளைய பாரு, தன்னை பெருசுபடுத்திக் கொண்டா. இயேசு அப்படித்தான் இருந்தா, தன்னை பெருசுபடுத்த, தன்னை அனுப்பினவரை அவர் மகிமைப்படுத்தார். So we have to become like a little child. இதைத்தான் இயேசு நமக்கு இந்த இடத்துல சுட்டிக்காட்டு. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம எப்படி இருக்கணும். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், உங்களோட மனசாட்சிக்கு தெரியும், நீங்க எப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறீங்க. நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சிறு பிள்ளைக்குரிய மனத்தாழ்மை இல்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நாம் ஊழியம் செய்யலாம், ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ஆயிரம் பேருக்கு ஊழியம் செய்தால் தொடர்ந்து ஆண்டவரை கதவு நான் கேவனுக்குள்ள வரலாம் சொல்லலாம். நோ, இட் இஸ் இம்பாசிபிள் சார். அந்த தெய்வீக சுபாவம், அந்த தேவ சாயல், ஒரு சிறுபிள்ளையில் இருக்கிற அந்த மெய்யான மனத்தாழ்மை எனக்குள்ளே உனக்குள்ள வரணுப்பார். இந்த மெய் மனத்தாழ்மை எங்க ஆரம்பிக்க வேண்டுமா இருந்தால் அடிப்படையாக முதலாவது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களிலே இவைகள் ஆரம்பமா. நம்முடைய உள்ளத்திலே மெய்யான மனத்தாழ்மை இருக்குமா இருந்தால், அதாவது பொய்யான மனத்தாழ்மையில, அதை வேதம் மாய்மாலமான மனத்தாழ்மை சொல்லுது. அப்படிப்பட்ட மனத்தாழ்மையில ஆண்டவர் விரும்பல, மெய்யான ஒரு மனத்தாழ்மை. இதைத்தான் ஆண்டு விரும்புறார். அது மெய்யா பொய்யா என்பது தேவன் அறிவார், அவர் நியாயம் தீர்ப்பார், அதை பார்த்துக்கோ. ஆனால் நாம் ஒரு சிறு பிள்ளையை போல நம்முடைய நினைவுகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வோம். நான் சொல்ல கேளுங்க, லிசன் லிசன், நான் சொல்ல கேளுங்க. இன்னொருவர் நம்மை தாழ்த்த முடியாது, நாம் தான் நம்மை தாழ்த்தணும். இன்னொருவர் எனக்காக தாழ்வுபட முடியாது, நான் தான் என்னை தாழ்மைப்படுத்த. படிங்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நம்புறேன். பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை படிங்க சீக்கிரம். பிலிப்பியர் 2:8.
ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
சரி பாருங்க, மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் என்ன செய்தாராம்? தம்மை தாமே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களோட பைபிள் இருக்குதா? அப்படி தம்மை தாமே தாழ்த்தினார், ரைட்? தம்மை தாமே தாழ்த்தினார். அவ இயேசுவை இன்னொருவர் தாழ்த்த இல்லை, இயேசு தன்னை தானே தாழ்த்தி இருக்கிறார். ஆகவேதான் இயேசுனார், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளு. அவ நீங்கள் நானும் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளணுமே ஒழிய இன்னொருவர் நம்மை தாழ்மைப்படுத்த முடியாது, அல்லது இன்னொருவர் நமக்காக தாழ்மைப்படவும் முடியாது. ஆகவே நமக்குள்ளிருக்கிற சொந்த சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுடைய சொந்த சுபாவமும், அதாவது மாமிச சுபாவம், அது பெருமை உள்ளது. ஒண்ணு தெரியாவிட்டாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெருமை இருக்கும் பார். ஒரு திறமை இல்லாட்டாலும் அவங்களோட எண்ணத்துல ஒரு பெருமை இருக்கும் பார். பைபிள் தெளிவாய் சொல்லுது, ஆண்டவர் வசனம், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து, தாழ்வுகளுக்கும் அவர் கிருபை அளித்தார். தாழ்மை தெய்வீக சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம் எப்படியோ அப்படியே பெருமை, எக்ஸாக்ட்லி அது பிசாசின் சுபாவம். நான் சொல்லல உலகம், தாழ்மை அது தேவனுடைய தெய்வீக சுபாவம், ஆனா பெருமை அது ஒரிஜினலாக பிசாசின் சுபாவம், பிசாசின் சாய். நம்முடைய மனுஷீகத்திலே அது கலந்திருக்கு. பொதுவாக ஒரு மனுஷனுடைய மனுஷீக சுபாவம், அந்த பாவசம் அப்படிப்படுது, அது பெருமிடுதல், உருமா உள்ளதாக, அகந்தை உள்ளதாக, பிடிவாதம் உள்ளதாக, மனமேட்டிமை உள்ளதாக இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இலகுவிலே மற்றவர்கள் சொல்றதை கேட்க மாட்டார், மற்றவர்களுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் தெரியுமா? I am great. Who are you? தேவனுடைய வார்த்தையை நான் சொல்றேன் கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை அமைதியாக இருந்து கேட்டு கற்றுக்கொள்வதற்கே ஒரு தாழ்மை வேணும். எனக்கு தெரியாதா? அப்படியொரு எண்ணம் வந்துட்டா நாம் எங்க இருந்து கற்றுக்கொள்ள போறோம்? யாரிடத்துல கற்றுக்கொள்ள போறோம்? எங்க போய் கற்றுக்கொள்ள போறோம்? இயேசுவை குறித்து தீர்க்கம் சொல்றது, காலைதோறும் கற்றுக்கொண்டவர்கள் போல என்னை எழுப்பி விடு. We need a teachable spirit to study, to listen and observe the word of God. தம்மை தாமே தாழ்த்தினார். அவை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீயும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணுமா இருந்தால், அல்லது தெய்வீக சுபாவத்தை, தெய்வீக சாயலை நாம் வெளிப்படுத்த விடுமா இருந்தால், இன்னும் ஒரு படி மேல போய் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால், நாம் மனம் திரும்பி சிறுபிள்ளைல போல மாறும். பெருமை உள்ளவர்களும் அகந்தை உள்ளவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவங்க பிரவேசிக்கிறதுக்கு வேற ராஜ்யம் இருக்கு, டைரக்டா போவார். நோ டவுட், தெய்வீக சுபாவங்களை தனித்துக் கொள்ளாத ஒரு மனுஷன் எப்படி தேவ சன்னிதியிலே நிற்க முடியும்? எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? சொந்த சுபாவத்தோடு எப்படி நாம் தேவனை நெருங்க முடியும்? ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிறு பிள்ளை போல மனத்தாழ்மை உள்ளவளாக இருக்க கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டு அதுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமே, நான் எங்க மனம் எடிவா இருக்கிறேன், எங்க அகந்தி உள்ளவனாக இருக்கிறேன், எங்க பிடிவாதமாக இருக்கிறேன், எங்க எதிர்த்து நிற்கிறேன், எங்க முரட்டாட்டம் பண்ணுகிறேன். இவர்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிற வீடுகளிலே நிம்மதி இருக்கா? இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்க கூடுகளிலே ஒருமனம் இருக்கா? இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்க குடும்பங்களிலே ஐக்கியம் இருக்கா? நான் வேணும் சொன்ன சொல்றதை நீங்க வேணும்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க பரிசோதிச்சு பாரு. எங்கே முரட்டாட்டங்கள், பிடிவாதங்கள், மனமடிமைகள், பெருமைகள், அகந்தைகள், இருமாப்புகள் இருக்கிறதோ அங்கே குழப்பங்கள் தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசுவை போல மெய்யான மனத்தாழ்மையின் சாந்தம் உள்ள இடங்களிலே அமைதி இருக்கும் பாரு, நம்பிக்கை இருக்கும் பாரு. நீங்களும் நானும் ஒரு சிறு பிள்ளையை போல நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த உள்ளாக இருக்கும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது, அதுதான் தெய்வீக சுபாவம். படி இன்னொரு வசனத்தை நான் பார்ப்பேன், யோவான் அல்லது மத்தேயு 3:11 படி, ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை நாம் பார்க்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 3:11 மத்தேயு,
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும்
வல்லவராயிருக்கிறார்,
அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல.
அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கும்
நான்
பார்த்திருந்த. யார் சொன்னது? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனை இவனை போல பெரியவன் வேறொருத்தனும் இல்லை என்று ஆண்டவர் இயேசுவால டைரக்டாக சாட்சி கொடுக்கப்பட்ட யோவான் ஸ்நானிடம் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னங்க? அவருடைய பாதரட்சைகளின் என்னவா பாதரட்சைகள் இருக்கு படிங்க. பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் இந்த அளவுக்கு யோவா ஸ்நானகன் தன்னை ஆண்டவர் பார்க்க சாத்திருக்க. ஆகவேதான் ஆண்டவர் ஸ்திரீ இடத்துல பிறந்த எல்லாரும் பார்க்க அவன் பெரியவன் என்று இயேசு அவனுக்கு கொடுத்து சாட்சி சொல்லியிருக்கா. பார் என்ன கருமானவர்களே, உயர்வுக்கு முன்னானது தாழ்மை, விடுதலுக்கு முன்னானது மனம் வேட்டி பண்ணி. நான் சொல்லல, பத்திரிகையும் சொல்லல, பைபிள். உயர்வுக்கு முன்னானது தாழ்மை, ஆனா விடுதலுக்கு முன்பானது மனம் வேட்டி பண்ணி என்று நீதிமொழி நான் வாசி. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. 3:16 லூக்கா படிங்க. லூக்கா 3:16 என்ன சொல்லி?
யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின்
சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. லூக்கா சொல்லப்பட்டிருக்குது அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவுக்கிறதுக்கும் நான் பாத்திரம். எப்படி இருக்கு இதை நீங்க சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? ஹலோ, சிந்திச்சு பாத்திருக்கீங்க? பாதரட்சிகளை அவுக்கிறதுக்கு மட்டுமல்ல, பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு மட்டுமல்ல, பாதரட்சிகளின் வாரை அந்த சூழ்நிலை கூட அவுக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை. இந்த அளவுக்கு அந்த தேவ மனுஷன் என்னை தாழ்த்தி இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் அவரை ஒரு பெரிய மனுஷனாக உயர்த்தினார் சொன்னா பார்க்கிறேன். அதான் சொல்ற உயர்வுக்கு முன்னானது தாழ்மை. இது ஒரு தெய்வீக சுபாவம், இட் இஸ் அ டிவைன் நேச்சர். நாம் எல்லாருக்கும் தேவையான அவசரமான முக்கியமான தேவன் விரும்புகிற தெய்வீக சுபாவமான மெய் மனத்தாழ்மை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். நீங்கள் மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டார். இது ஒரு முக்கியமான வேத பகுதிக்குள்ள நாம் கடந்து செல்ல போறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்றதுக்கு இட் இஸ் டிரமெண்டஸ், மிக அருமையாக இருக்கு. படிங்க யோவான் 13:1. யோவான் 13:1 ஒன்றிலிருந்து வாசி.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிரதான பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியோத்து அவரை காட்டிக் கொடுங்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக்கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து
போஜனத்தை தம்முடைய கையில் நல்லா கவனிச்சு கொடுங்க. ரைட், முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்து தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போறதையும் இயேசு அறிந்து என்ன செய்தாராம்?
போதனத்தை
விட்டு எழுந்து
வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும்
தொடங்கினார். பாருங்க எப்படி இருக்கு. தான் தேவடத்திலிருந்து வந்ததையும் தேவடத்துக்கு திரும்பி போகிறதை அறிந்து மட்டுமல்ல எல்லாவற்றையும் பிதா தம்முடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்து என்ன செய்தார் தெரியுமா? தன்னோடு இருந்து தன்னுடைய அப்போஸ்தலர்கள் சீஷ கடவுள இருந்து எழுந்து தன் மேலங்கியை கலத்தி வைத்துட்டு ஒரு துண்டு எடுத்து அறையில கட்டிக்கிட்டு ஒரு பேசல தண்ணி வார்த்து தன்னோடு இருந்த ஒவ்வொரு சீசருடைய பாதங்களையும் கழுவாரும். பீப்பிள், தெய்வம் மனுஷனுடைய கால்களை கழுவுற அளவுக்கு தாழ்த்தியிருக்க, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் தெய்வமாக இருந்தும் சர்வ வல்லமும் பொருந்தின ஆண்டவராக இருந்தும் சாதாரண மனுஷர்களாகிய தன் அப்போஸ்தலனுடைய கால்களை, தலையல்ல கால்களை, தன் சொந்த கையினாலே கழுவுற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்றால், இதற்கு மேல ஆண்டவர் நமக்கு தன்னுடைய தாழ்மை வெளிப்படுத்துறதுக்கு வேற என்னதான் இருக்கு என்று நான் யோசித்து பார்க்கிறேன். இவனை கவனிங்க, இது ஒரு பாரம்பரியத்தை ஒட்டி இருக்குது. அதாவது இது ஒரு யூத பாரம்பரியத்தை ஒட்டின ஒரு சம்பவம். அது எப்படி என்றால், யூதர்களுக்குள்ளே அடிமைகள் தான் கால்களை கழுவார். இங்க இயேசு ஒரு அடிமை போல தன்னை தாழ்த்தி மனுஷனுடைய கால்களை, தூசி படிந்த கரை படிந்த அந்த கால்களை தன் சொந்த கைகளினாலே கழுவி அவைகளை துடைக்கிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு, இறைவன் ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்றால், நீயும் நானும் எம்மாத்திரம்? இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு நமக்கு பல காரியங்கள் நாம் அடுகிறோமே. ஆனால் அவர் ஆண்டவராக இருந்தும், இறைவனாக இருந்தும், தெய்வமாக இருந்தும் மனுஷனுடைய கால்களை கழுவ, ஒரு அடிமை போல அவருடைய கால்களை கழுவ, தூசி படிந்த கால்களை கழுவி அவர்களை துடைக்கிற அளவுக்கு ஆண்டவர் தெய்வம் இறைவன் தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்றால், நீயும் நானும் எம்மாத்திரம் பார். அவதான் இயேசுனாரு, இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். கமல் லேர்ன். ஒரு பழைய பாட்டு, அருமையாக ஒரு பக்தபாடு, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வீறுப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பக்கம் பாரு. திரண்ட ஆஸ்தி இருக்கலாம், உயர்ந்த கல்வி இருக்கலாம், மனித செல்வாக்கெழுவு இருக்கலாம், ஆனா குருசை, சிலுவையை நோக்கி பார்க்க, ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்குற காட்சியை நோக்கி பார்க்க பார்க்க பார்க்க, இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு இருக்கிற பொறுமைகளும் மேட்டிமைகளும் எம்மாத்திரம் எம்மாத்திரம். எனக்கு அருமானவர்களே, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை கவனித்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள தாழ்வு இருக்கும். உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் கவனித்து பார்க்க 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 இன்னும் நமக்குள்ள பெருமையும் அகந்தையும் உருமாப்புகளும் அதிகரிக்கும். ஏன்னா மனுஷனை பாருங்க, இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு நாம் வெளியில போனா மனுஷனை பாருங்க, ஒவ்வொரு மனுஷன் உருமாப்புள்ளவனாக இருக்கிறார். கதையிலேயே ஒரு உருமாப்பு, ஏன் கதை பார்வையிலேயே ஒரு உருமாப்பு இருக்கு பாருங்க, பெருமை வெளிப்பு. சிலருடைய பார்வையிலே பெருமை வெளிப்படும், சிலருடைய பேச்சில பெருமை வெளிப்படும், சிலர் நடையில் ஒரு பெருமை வெளிப்படும், சிலர் உடையில அதை காணலாம், சிலருடைய கதையிலே அதை காணலாம், சிலருடைய செய்கையிலே அதை காணலாம். ஏனென்றால் அவளுக்குள்ளே இருக்கிற சரக்கு அது. நான் மற்றவங்களும் பார்க்க பெரியவன், யார் பெரியவன், இதுதான் சீசர்களுக்குள்ள இருந்து பூமியில பரலோகத்துக்கு போயிட்டு பாரு. ஆனா இருக்கிற சால பாருங்க, உள்ளுக்கு பூசல், யாரு பெரியும். இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை பிடிச்சு சாட்டை அடி குடித்தது போல இருப்பார். நான் நம்ம எல்லாம் வாயப்படி பொத்தன் இருந்திருப்பா, இவ்வளவு பெரிய இவ்வளவு வயசு உள்ள எங்களுக்கு ஒரு சிறு பிள்ளையை குடிந்து நீ இப்படி மாறணும் சொல்றாரு, எப்படி சொல்ல பொத்து இருந்திருப்பாங்க. சோ நீங்களும் நானும் மனம் வருந்தி ஒரு சிறு பிள்ளை போல் நம்மை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மாறணும், நாம் மனம் திரும்பணும், நம்முடைய மனுஷ சாயல்கள் மாறணும். நம்முடைய பேச்சில, நம்முடைய பார்வையில, நம்முடைய சிந்தனைக்குள்ள, நம்முடைய செயலில, நம்முடைய நடத்தையில, நம்முடைய உடையில இருக்கிற இந்த பெருமைகள் நம்மை விட்டு நீங்கணும். இந்த மேட்டுமைகள், இந்த அகந்தைகள், பெருமாப்புகள் நம்மை விட்டு நீங்கணும். அல்லது போல நாம் தேவர் ராஜ்யத்தில் ஒருவேளை இந்த பூமியில நாம விசுவாசியா இருந்துட்டு போலாம், ஆனால் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். காலம் முழுக்க கத்தா வேண்டு கூப்பிட்டு தேவர் ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, பல்லவர் ராஜ்யத்தை நாம் இழந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய பரிதாபம் இல்லையா? ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவோட ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே மற்றவர்களை நாம் ஏன் யோசிப்பான், அவன் பெருமள்ளவன் இவன் பெருமள்ளவன் சொல்லி நான் பேசும்போது உங்களுக்குள்ள நினைக்காமல், அனுபவன் எனக்குள்ள இருக்கிற இந்த சாயல் அறவு ஒழியட்டு. நான் உண்மை பார்க்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரரும் அல்ல, என்னோட வேலை செய்யணும் அல்ல, நான் இந்த மெய்யான மனத்தாழ்மைக்கு உம்முடைய தெய்வீக சுபாவத்துக்கு நான் உண்மையே நான் கவனித்து பார்க்க, உண்மை பார்க்க 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 எனக்குள்ள இருக்கிற பெருமைகள் எல்லாம் எம்மாத்து. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாமும் நம்மை நாம் தாழ்த்தவர்களாக இருக்கணும். எனக்கு அறிவானவர்களே, இயேசு சீசருடைய கால்களை கழுவுற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தியிருக்கார். இன்னைக்கு நீ நானும் எம்மாத்து யாரை பின்பற்ற போறோம்? உலகத்தை பின்பற்ற போறோமா அல்லது ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற போறோமா? உலகத்து ஜனங்களை பார்க்க 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 நமக்குள்ள இருக்கிற பெருமைகள் பெருகலாம். அது உலகத்தின் வழி, முடிவு மரணம், நரகம். ஆனா உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து பார்த்து பார்த்த இடத்திலே அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோமா இருந்தால் நாம் பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறுபிளே போல் ஆகாவிட்டார். Unless you become like a little child, you will never enter the kingdom of heaven. So we have to change ourselves. அதுக்கு நாம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், என் சாயல்கள் மாறணும், என் சுபாவங்கள் மாறணும், கட்சிக்கப்பட்டுட்டேன், வருஷங்கள் போகுது, ஆனா என்னோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன், மாறிக்கொண்டு இருக்கிறேன். சில என்னதான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாலும் மாறுவது, என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் அவைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னதான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாலும் அதற்கு விட்டுக் கொடுக்கிறேன். காலம் முழுவதும் கோயிலுக்கு போயும், காலம் முழுவதும் ஆலயத்துக்கு போயும் கடைசியில் நாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது இல்லை. அவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒருவராவது நரகத்துக்கு போறது விருப்பமில்லை, இங்க உட்கார்ந்திருக்க நாம் ஒருவராவது நரகத்து போறது ஆண்டவர் விருப்பமில்லை. நாம் எல்லாரும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போமா? ஆகவே நம்முடைய பேச்சிலும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய நடக்கையிலும் நாம் தாழ்மையுள்ளவளாக தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோமா இருந்தால் தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லது போனால் பெருமை தேவனுடைய சாயல், சாயல் அல்ல அது பிசாசின் சாயல், முடிவு மரணம், நரகம். இந்த உலகத்தில் பெருமை பாராட்டின பலர் நாம பார்த்துட்டோம், முடிவையும் நாம் அறிந்திருக்கோம். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுப்போம், நம்மை நாம் தாழ்த்துவோம், கர்த்தரே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம். ரைட், நாம் சீக்கிரமா போவோம். அடுத்து போய் என்னவென்றால் ஒரு சிறுபிள்ளை, ஒரு சிறுபிள்ளையில் இருக்கிற ஒரு தெய்வீக சுபாவம் என்னவென்றால் நம்பர் டூ. இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிறுபிள்ளை எப்படி இருக்கும், அதுக்குள்ள கள்ள கபடம் இருக்காது. பாரு, கள்ளத்தனங்களும் குள்ளத்தனங்களும் கபடுகளும் வஞ்சங்களும் பொறாமைகளும் வரிச்சல். சிறு பிள்ளைக்குள் அது இருக்க, இப்ப என்ன நடக்குது, சிறுபிள்ளையாக இருந்து வளர 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ சுபாவம் வளருது. பாரு, நாம் வளர 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த சொந்த மனுஷீக சாயல், அந்த பாவ சுபாவமும் நமக்குள்ள வளருது. வளர்ந்து பெரிய கிரியசு சிறுபிள்ளையாக இருக்கும்போது நான் தான் அந்த சேம் பர்சன், நான் தான் அந்த இன்னொருவர் நான் தான். ஆனா நான் வளர 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 என் சுபாவங்கள்ல மாற்றம் ஏற்படுது. காரணம் என்ன, எனக்குள்ள இருக்கிற அந்த சொந்த சுபாவம் பாவ சுபாவம் நான் வளரும் போது அதுவும் வளருது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் பாவங்கள் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். ஒரு சிறுபிள்ளை அது கள்ளம் கவடமட்டதாக இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் 48 வசனம் நினைக்கிற படிக்க, அப்போஸ்தலர் 2:48 சீக்கிரம் பாரு, 2:46
அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும்
கபடம் இல்லாத இருதயத்தோடும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்துல வந்து கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணியிருக்கார். போஜனம் பண்ணியிருக்கார் எப்படி? கபடம் இல்லாத மற்றவர்களை குறித்த கசப்பு வெறுப்புகள் கோபங்கள் பகை வைராக்கியங்களை நாம் சேர்த்து வைக்கிறதால் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய இருதயங்களிலே அவைகளை காலகாலமாக சுமக்கிறதால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மட்டுமல்ல அவைகளால நமக்கு எந்த விதமா சாதிக்கிறது என்ன? விளைவு சாதித்திருக்கிறோம். மாறாக ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், தேவனோடு நெருங்க முடியாமல் தவிக்கிறோம், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாமல் இருக்கு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அருவருக்கு காரியம். ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளும். நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இருதயத்திலே கள்ளம் கபடம் இல்லாம, கசப்பு வறுப்பு இல்லாம, கோபம் பக வைராக்கியம் இல்லாம நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளும். ஆண்டவரே நாம் கேட்போம், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் அப்போதுதான் சுத்தமாகும், என்னை குணமாக்கும் அப்போதுதான் குணமாகும். எனக்கு ஆண்டவர் நமக்கு அப்படி செய்ய மாட்டாரா? கசப்பு வறுப்பு கோபம் பக வைராக்கி இவைகள் தேவனை துக்கப்படுத்துறக்கா. ஆனா ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்குள்ள அப்படியான ஒரு குள்ளத்தனங்கள்லாம் இருக்க. ஒரு சின்ன பிள்ளை உள்ள கொண்டு வச்சு வெளியில கொண்டு பேச அதுக்கு நடிக்க தெரியாவார். நாம் பெரியவர்களாக ஆகிவிட்டால் நமக்கு நடிக்கிறதுக்கு இதெல்லாம் கற்றுக்கொள்ற இல்ல. நாம் யாராவது நடிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டா வந்தோம் இல்ல, ஆனா நமக்கு நடிக்க தெரியவார். உண்மை இல்லாட்டாலும் உண்மை போல நடிக்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு நாம கற்றுக்கொள்ள, அது நம்ம சுபாவத்தில் இருக்கு. நம்மகிட்ட இல்லாவிட்டாலும் இருக்கிறது போல காட்டிக்கொண்டு நமக்கு தெரியாது நடிப்பு. இதைத்தான் மாய மாலம் ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். நமக்கு தெரியும் ஆண்டவர் விரும்பாத ஒரு பொல்லாத பாவம் மாய்மாலம். 23 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 6 தடவைகள் 8 தடவைகள் இயேசு அவளை பார்த்து ஐயோன்னு சொல்றார். மாய்மாலங்கள் முகத்திரைகளை உடைத்து பரிசையுடைய முகத்திரைகளை கிழித்தறிஞ்சார் இயேசு. உள்ளொன்று வழியிலே ஒன்று, அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் வேறொன்றை செய்வார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஆனா வெளியிலேயே ஜனங்களுக்குள்ளேயே தங்களை வித்தியாசமாக காட்டிக்கொள்வார்கள், ஆனா உள்ளேயோ வேறு எண்ணங்கள். அப்படிதான் பரிசு இருந்தார். பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்தார்கள், ஆனால் விதவைகளின் வீடுகளை பட்சித்தார்கள். உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். வெளியில பார்த்தால் கல்லறை வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல, உள்ளேயோ கபடுகளும் கோபங்களும் பகைகளும் வைராக்கியங்களும் பொறுமைகளும் உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஒருவரை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா இன்று வரைக்கும் பகை கசப்பு வெறுப்பு வைராக்கியம் கோபம் குரோதங்களை நாம் சுமந்து கொண்டு தெரிவமா இருந்தால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியாது. அது பிசாசின் சுவாவம். ஆனா ஒரு சிறுபிளே பாருங்க, அதுக்கு அப்படிதான் இருக்க தெரியாது, நடிக்க தெரியாது. இல்லாத ஒன்றை ஒரு சிறுபிளைக்கு இருக்கிறது போல காட்டிக்கொள்ள தெரியாது, நடிக்க தெரியாது, மாய்மாலம் பண்ண தெரியாது. அது உள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் வெளிப்படுத்தும். வழியில் பசிச்சா வெளிய வெளிப்படையா கேட்கும், பசிக்குது. நான் யார்ட்ட வீட்டுக்கு போன உண்மையா பசி இருந்தால் பசிக்கிறா சாப்பிட இல்லை. ஆனா உண்மை நமக்கு பசி இருக்கு, ஆனா என்ன சொல்லும், எனக்கு பசிக்கிறது. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப கண்ட நான் போய் நான் சாப்பிடுறேன், அது நம்மளும் அது அது வேற. ஆனா நமக்கு உண்மையா பசி இருக்குதா இல்ல தெரியும். நம்ம இன்னும் கொஞ்சம் போடட்டுமா, வேண்டாம் 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 வேண்டாம். ஆனா மனசுக்கு சாப்பிட விருப்பாரு. இது நம்ம இதை நான் சொல்ற நம்மட கலாச்சாரம், நம்மட கல்ச்சரா எனக்கு தெரியாது. மறைந்த அருமையான ஒரு தேவோட மனுஷன் ஜஸ்டின் பிரவான்னு சொல்ற ஒரு அருமையான தேவோட மனுஷன் இருந்தார். 41 வயசுல அவர் கத்தருக்குள்ள மறித்தார். அவர் தடவை அமெரிக்காவுக்கு போனார். அவர் தன்னுடைய கெசல சொன்னதை கேட்டு நான் சிரித்தேன். அவர் போய் எங்கேயும் ஒரு ஒரு விருந்தில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறப்படும். சாப்பிடு முடிஞ்ச உடனே மறுத்த சாப்பாடு பரிமாறுறவன் வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடட்டுமா என்று கேட்க இவர் உடனே பண்ண வேண்டாம் வேண்டாம் அவன் ஒரு கதையில அவன் போயிட்டான். இவருக்கும் வயிற்று சொல்றாரு எனக்கு வயிற்று பத்தி எரியுது. ஏன் தெரியுமா? நம்ம கலாச்சாரம் அப்படி, நம்முடைய கலாச்சாரம் நம்ம நாட்டில் வேணாம் 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 நமக்கு தெரியும் வேணும்னு போடுவோம். அது நம்ம நம்முடைய கலாச்சாரம் நம்மோட பழையன. அமெரிக்கன் அப்படி இல்லை பாருங்க, அவன் வேணும்னா வேணும்னு சொல்லுவான், வேணாமனா எனக்கு வேணாமன்னு நினைப்பு சொல்றேன். நம்ம கலாச்சாரம் எப்படி வேணாம் 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 பண்ணும். அவன் இவன் வேணாம் சொல்ல உடனே போயிட்டான். ஏன்னா அவன் தனக்கு தெரியுமா இவன் போக இவன் திருப்பி யோ இங்க வாப்பான்னு கூப்பிடு திரும்பி அவன் போடுவான் சொல்லி சிரி எடுத்துட்டான். இல்ல இருக்கிற ஒன்று இல்லாத போல காட்டிக்கொள்ள ஒரு பிள்ளைக்கு தெரியாது, நடிக்க தெரியாது. அது தனக்குள்ள என்ன இருக்குதோ அதை காட்டு. பசிக்குதுன்னா எனக்கு பசிக்குன்னு சொல்லு. ஏன்னா அதுக்குள்ள அப்படிதான் இருக்கு. அது வெளியில காட்டிக்கொள்ளு. நமக்கு உள்ள என்ன இருக்குதோ அதுதான் நீதிமொழி சொல்லுது. ஹலோ சொல்ல சொல்ல கேட்கப்படுங்க. என்ன சொல்லுது? அதான் சொல்றது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். உள்ள நாம என்ன மாதிரி இருக்கிறோமோ அதான் எளி. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னா உன் பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமா, அப்பொழுது வெளிப்புறம் சுத்தமா. ஹலோ, தி சீக்ரெட் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி இஸ் பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமா. உள்ள சுத்தமா இருந்தா நம்முடைய பேச்சு சுத்தமா இருக்கு. நான் சொன்ன பாருங்க, யாராவது பெருமையா பேசுறாங்களா, மேட்டிமையா கதைக்கிறாங்களா, பொய் சொல்றாங்களா, அல்லது வேறு விதமாக நடந்து கொள்றாங்களா, கண்டுபிடிச்சிருங்க. உள்ள எப்படி இருக்கானோ அப்படி ஒளியும் இருக்க. நான் உள்ள எப்படி இருக்கானோ அப்படிதான் ஒளி இருக்க. நான் உள்ள நல்லா இருந்தா நான் நல்லதை பேசுவேன். உள்ள சுத்தமா இருந்தா என் வாயில சுத்தமான வார்த்தைகள் வரும். உள்ள என்ன இருதயத்துல சுத்தமா இருந்தா என் கிரியைகள் சுத்தமா இருக்கும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு. யார் சொன்னது? நம்முடைய ஆண்டவர் சொன்னார், பேச சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. நாம் என்னத்தை நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், அதையே செய்கிறோம். அப்படியே நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு முன்பாக கள்ளம் கபடம் மற்றவர்களாக இருக்கணும். மற்றவர்களை குறித்து பொறாம வச்சு பண்ணிக்கொண்டிருக்கணும். ஒரு சிறு பிள்ளைக்கு பொறாம தெரியாது, ஆனா அது வளர 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 அதுக்குள்ள பொறாம வரும். ஆண்டவர் அருவருக்கிற காரியம் பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லுவார் பைபிள் சொல்லு. மனசுல பொறாமை, மற்றவர்கள் நல்லா இருந்தா நமக்கு பொறாமை வந்துடக்கூடாது. நம்மளும் பார்க்க, நம்ம குடும்பத்தில் பார்க்க, பக்கத்து வீட்டுக்கான குடும்பம் அல்லது சபையில் இருக்கிற நமக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பம் நம்மளும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கான்னு நாம பொறாமப்பட்டிருக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போல தோணுது. நான் இருக்கக்கூடதான் சொல்றேன். ரைட், நம்ம பிள்ளைகள் பார்க்க மற்றவோட பிள்ளைகள் கொஞ்சம் கட்டிக்கார பிள்ளை இருந்து நாம பொறாமப்படக்கூடாது. நம்மளும் பார்க்க மற்றவன் திறமை உள்ளவனாக இருந்து அதற்காக நாம பொறாமப்படக்கூடாது. நாம பொறாமப்படுறதுனால என்னத்தை சாதிக்க போறோம் அல்லது என்னத்தை சம்பாதிக்க போறோம்? அது தேவனுடைய சாயல் அல்ல, தெய்வீக சுபாவம் அல்ல, ஒரு சிறு பிள்ளையில இருக்கிற சுபாவம் அல்ல. அவர் நாமும் பொறாமையில் உள்ளவளாக இருக்கக்கூடாது. உள்ளொன்று வச்சு வெளியொன்று பேசுவளாக இருக்கக்கூடாது. Praise the Lord brother. Praise the Lord sister. ஹலோ, யார் சொல்ற? நாம தான் செய்யணும். ஹலோ, அதை செய்யணும், அது தேவையான. ஆனா Praise the Lord என்று சொல்லி நாம் கை கொடுத்துக்கொண்டு கை கொடுக்கிறோ சகோதர சகோதரியை குறித்து கோபங்களையும் கசப்புகளையும் உள்ள வச்சுட்டு நாம கை கொடுத்தா எப்படி? கத்தருக்கு சோத்திரம். என்ன என் உள்ளத்துல பொறாம இருக்குது, ஒன்ன குறிச்சு ஒன்ன குறிச்சு கோபம் இருக்கு. இனி சில பேருக்கு பகை, உள்ளத்துல பகை. அது என்ன பகை தெரியும்? பழைய பகை. எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தினால ஏற்பட்ட பகை இன்னும் இருக்கு. அவரை பார்க்கும் போதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த காரியம் என்ன வருது. இப்படி சொன்னா நான் சொல்றேன், அவரை பார்க்கத்தானே இந்த காரியம் நினைவு வருது. நீங்க இவரை பார்த்தா என்ன வரும்? யாரு? இயேசுவை பார்த்தா தகவ வராது, பாசுதான் வருவார், நேசம்தான் வருவார். அவங்க நான் சொல்றேன், பார்க்க முடியவரை பார்க்கணும், அப்பதான் நமக்குள்ள மாற்றம். ஹலோ விசுவாசர், ஆமே சொல்லுங்க. சோ வி ஹேவ் டு சேஞ்ச் அவர்செல்ஃப். எப்ப நம்முடைய சுபாவங்கள் மாறும்? சரி, என்ன சொல்லுவார்? செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்ன செய்யறது, அது என் சுபாவம். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு செய்யறதெல்லாம் நம்முடைய சொந்த சுபாவத்துல மற்றவங்க வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, நம்முடைய சொந்த சுபாவத்துல அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்குது, நம்முடைய சொந்த சுபாவத்தை அவன் அடுத்தவன் மனதை இருதயத்தை உடைச்சிருக்கிறோமே, அவனை கண்ணி விட வச்சிருக்கிறோமே, அதையெல்லாம் நாம நினைக்கிறேன் இல்ல. நாம சொல்றோம், சொல்லலாம் சொல்லிட்டு செய்யலாம் செஞ்சு என்ன செய்யறது, அது என்ன சுபாவம். அப்படி என்ன, நான் மாற மாட்டேன், இவர் தான் இருப்பேன். நான் சாகும் வரை என் சுபாவம் என்னோடு இருக்கட்டும், நான் சாகும் போது என் சுபாவம் சாகட்டும். நான் சொல்றேன், நீங்க சாக வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம் சாகணும் பாருங்க. ஹலோ, நாம சாகிறதுக்கு முதல் நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம் சாகணும். ஹலோ, இல்ல இந்த சுபாவத்தை நான் விட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் சொன்ன. நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், இயேசுவால கூட உங்களுக்கு ஒண்ணு செய்யவே முடியாது. இந்த சுபாவம் எனக்கு தெரியும், இது கூடாதுண்டு, ஆனா நான் அப்படி இருக்குதான் விரும்புறேன், நான் விட மாட்டேன். ஏண்டா, ஆண்டவர் வந்து நம்ம கைய காலை பிடிச்சி கட்டி இழுத்து கொண்டு மடியில போட்டு அப்படி ஒண்ணு செய்ய மாட்டார். பல்ல வந்த படுத்தி ஒண்ணு சுபாவத்தை எடுக்கிற உடனே சண்டை பிடிக்க மாட்டார். நம்ம ஹீஸ் ஜென்டர். நாம இடம் கொடுத்தா கிரியை செய்வாரு, நாம விட்டு கொடுத்து மனப்பூர்வமா ஆண்டவரே என்னை மாட்டுமெண்டா மாட்டுவாரு, இல்லைன்னு சொன்னா நான் இல்ல நான் அப்படிதான் இருக்க, அவர் என்னதான் செய்யும், என்னதான் செய்யும். சுபாவங்கள் மாறணும் பாரு, கசப்பு வெறுப்புகள் நீங்கணும் பாரு. குடும்பத்துல கசப்பு, கணவன் மனைவிக்குள்ள கசப்பு, ஒருவரை ஒருவர் பார்க்கவே விரும்புங்க. முந்தி ஒருவரை ஒருவர் பார்க்கவே விரும்புவாங்க, இப்ப அதே நபர் தான் இப்ப ஒருவர் ஒருவர் பார்க்கவே விரும்புங்க. அந்த அளவுக்கு என்னருக்கு முன்னே இருந்த அன்பு பாசம் நேசம் இசை எல்லாம் போய் இப்ப என்ன வந்துடுது, அதுக்கு பதிலாக என்ன வந்துடுது, கோபம் பகை வகுப்பு கசப்பு. ஆனா ஒரு சிறுபிளை பாருங்க, அதுக்குள்ள அப்படி நம்ம இருக்க. அவதான் சொன்னார், நீங்கள் மரம் வருந்தி மரம் திரும்பி சிறுபிளையில போலாம். சபையில ஒருவருக்கு ஒருவர் கசப்பு, ஒருவருடைய சுகந்தம் தெரியக்கூடாது. ஒருவர் ஒருவரை ஒருவரை நேசிக்கிறது, ஒருவரை வறுக்கிறது. ஆனால் நல்லா கவனி, சபையில நாம் எல்லாரும் நான் அன்பா ஏற்றுக்கொள்ளும், ஆனால் ஆனால் பாவ சுபாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவ காரியங்களுக்கு நாம் துணை போக கூடாது. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு சொல்லி பைபிள் நமக்கு எச்சரிக்கை. நாம் அதற்கு பங்காளிகளாக மாறிடக்கூடும். அக்செப்ட் ஈச் அதர், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருவரை கனம் பண்ணுங்க, ஒருவரை நேசிங்க, ஒருவருக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதன் அர்த்தம் அவங்களுக்கு எல்லா பாவ சுபாவங்களையும் நாம் ஏற்றுக்கொள்றது நல்ல. கள்ளம் கபடம் மட்டுமல்லாக நான் வாழ, இது ஒரு தெய்வீக சுபாவம், ஒரு சிறுபிள்ளையில் இருக்கிற ஒரு சுபாவம். இந்த சுபாவம் நமக்குள்ள வர, உள்ளொன்று வெளியொன்று, பொய் மாய்மால, உண்மையற்ற தன்மைகள், உண்மைக்கு புறம்பான காரியங்கள் தெரியாது. பிள்ளை பாருங்க, அது தெரியாத வீட்டில் செக் பண்ணி மூன்று வயசு பார்த்த அடிச்சா ஒரு நிமிஷம் தான், அடுத்த நிமிஷம் வந்து நீக்கும் பக்கத்தில். 4 வயசு, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு போக 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 ஒரு வயசுல கிட்ட வந்தது. இப்ப வருஷம் போக போக டைம் எடுக்குது. ஹலோ, நான் வேணும்னா உங்க பிள்ளைல கொஞ்சம் செக் பண்ணிப்பாரு, நான் சொல்றது கொஞ்சம் தயப்படிப்பாரு. 3 வயசு பிள்ளைக்கு அடிச்சாலும் அது உடனே வந்து அம்மா அப்பா பக்கத்துல வந்து நிற்கும். அதே பிள்ளைக்கு இன்னும் 3 வயசு போக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷத்துல கிட்ட வந்த பிள்ளை வருஷம் போக 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 அது என்ன செய்யுது, நேரம் எடுக்குது, அதுக்குள்ள இருக்க கோபம் அடைங்கிறது பாரு. அம்மா அடிச்சுட்டா அப்பா அடிச்சுட்டா, ஆகவே அது வளருது பாருங்க. வளர வளர அதுக்கு இருக்க பாவ சுபாவம் வளருது பாருங்க. முடியாது கள்ளம் கபட மற்றவர்களாக இருக்கணும், அது ஒரு குழந்தை சிறு பிள்ளைக்குரிய சுபாவம். இப்போ நேரம் போது நம்பர் 3, ஒரு சிறு பிள்ளை இருக்கிற சுபாவம் என்ன தெரியுமா, ஒரு தெய்வீக சுபாவம். நம்பர் 3, ஹலோ ஹலோ, ஒரு சிறு பிள்ளை அது மன்னித்து மறக்கும் தன்மை உள்ள, மன்னிக்கிறது மட்டுமல்ல மறந்து விடும் தன்மை உள்ள. இது நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் பாருங்க. ஃபாதர் பாண்ட மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே அப்படின்னு பாண்டார். ஒரு சிறு பிள்ளை இருக்கிற சுபாவத்தை கவனிச்சு பாருங்க. இனிமேலாவது உங்களோட வீட்டுல சின்ன பிள்ளை இருந்தா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மன்னித்து மறந்து சேஜ் முடிஞ்ச அப்புறம் பாருங்க, வேணுமாடா 2-3 பிள்ளைய கூடி விளையாடு, திடீர்னு சண்டை வந்துடும், அடிபடுங்க, சண்டை முடியும். ஆனா ஒரு ஒரு சொற்ப நேரம் தான், அது பிறகு எல்லாம் மறந்துடும். அது உள்ள வச்சு நீ அப்போது எனக்கு அடிச்சு என்ன அப்படியே அந்த நாள் முழுவதும் அப்படி இருக்காது. இது வளர்ந்தவங்களுடைய சுபாவம். நீ எனக்கு ஒண்ணு அப்போ செஞ்சுட்ட பாருங்க, முகநாடியே வேறுபட்டு போலாம். காயின சுபாவம், மாமிச சுபாவம், பாவ சுபாவம், பிசாசின் சுபாவம். ஒரு சிறுபிள்ளை மன்னிக்கிறது மாத்திரம் மறந்து விடும், தன் இருக்கிற சுழக்காது மற்றவர்களை. இது சொல்லட்டுமா, நேரம் போற நான் சொல்கிறேன். ஒரு சிறு பிள்ளை மற்றவர்களை மன்னிக்காமல் தன் இதய சிறையில எவரையும் வைத்திருக்கவே மாட்டார். தன் இதயத்திலே மற்றவர்கள் எவரையும் மன்னிக்காமல் தன் இதய சிறையில போட்டு எவரையும் பூட்டி வைக்கவே மாட்டார். ஆனா வளர்ந்தவர்கள் தான், பெரியவர்கள் தான் மற்றவர்களை மன்னிக்காமல் இன்னும் வரைக்கும் லக் பண்ணி வச்சிருக்கும். எந்த சாவியாலும் துறக்காத அளவுக்கு பூட்டி வச்சிருக்கோம். யாரை மன்னிச்சாலும் இவரை நான் மன்னிக்க மாட்டேன். அது மட்டுமில்ல, சாவு வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும், அவர் இந்த வாழ்க்கையில செய்த காரியம் உங்களுக்கு தெரியுமோ, நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பட்டு பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கு அனுபவிச்சுதான் இந்த வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்தா தெரியுமா, இந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை உண்டானு தெரியுமா, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அது உங்களுக்கு தெரியாது பாச, தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படி அதெல்லாம் சில சொல்ல காதால கேட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லலே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னி மட்டுமே. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா முடிக்க என்றைக்கா ஒரு நாளைக்கு நாம் தனியோடு செய்வோம். ஆனா இயேசு நமக்கு செபிக்க கட்டுத்தந்த செபத்துல கூட என்ன சொன்னா தெரியுமா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, அதாவது எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், அதாவது எந்த அளவுக்கு நாங்கள் மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீ எங்களை மன்னியும், அது அர்த்தம். ஹலோ, இனி சில பேர் நாம பேச சில பேர் அதுக்கு வேற விளக்கம் கொடுப்பார், வேற வைக்காருங்க வியாக்கியெல்லாம் கொடுப்பார். எந்த அளவுக்கு நான் மற்றவர்களை மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னை மன்னியும், அதான் அந்த பிரேட அர்த்தம். நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நம்ம பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நான் கேட்கிறேன், நீங்க யாராவது சாகுமரண ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன மணியாம மனதால கூட நான் ஒரு பாவம் செய்ய மாட்டேன் சொன்ன சரி நான் இருக்கிறேன். அப்ப எல்லாரும் மன விஷயங்களை தவறு மற்றவனு மன்னிக்காம ஆண்டோட பாத்துல போய் ஆண்டவரே என்ன மன்னிபடி எப்படி கேட்கிற, என்ன மன்னிபடி எப்படி கேட்க, நமக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை பாதித்திருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தியிருக்கலாம், துக்கப்படுத்தியிருக்கலாம், வெக்கப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்த, இட் இஸ் ட்ரூ, அது உண்மை. ஆனா சத்தியம் என்ன, நமக்கு ஆண்டோட வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒரு ஒரு மணி. நாம ஆண்டவர் இயேசுக்கு விரோதமா செய்த பாவம் ஒன்றா ரெண்டா? ஹலோ, தெய்வத்துக்கு விரோதமா ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்கள் ஒன்றா ரெண்டா? எண்ணக்கணக்காத பாவங்கள் அத்தனையும் ஆண்டவர் நமக்கு ஒரு இமைப்பொழுதுல மன்னித்தாரே. நம்முடைய வாழ்க்கையை சூறையாடின பாவங்கள், நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து வந்த பொல்லாத பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஒரு இமைப்பொழுதுல ஆண்டவர் இயேசு மன்னித்தாரே. அவர் எனக்கு மன்னித்தது போல நானும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார. ஒரே சபையில் இருக்கு, ஆனா ஒருவர் ஒரு மன்னிக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தா நம்ம முகத்தை திறப்போம், காரணம் என்ன தெரியுமா, அவரை குறித்து இருக்கிற அன்னாரை குறித்து இன்னாரு குளிக்க பகை திறப்பு கதைக்கு அவர் சரிப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆள் தானே அவங்களுக்குள்ள இருக்கு. சரி, இன்னைக்கு புலவுட நாளைக்கு அவன் திறந்தல, ஆண்டு ஒருவனை மாத்தல, மன்னித்து மறக்கிற சுபாவம் தெய்வீக சுபாவம், அது ஒரு சிறு பிள்ளையின் சுபாவம். ஆனால் பாவ சுபாவம், பிசாசின் சுபாவம், நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் என்னவென்றால் இலகுல மற்றவர்களை மன்னியார். மன்னிக்கிறது மட்டுமல்ல மறந்துவிடும் தன்மை உள்ளது சிறு பிள்ளை. அது தெய்வத்தின் சாயம், ஆண்டவுடைய சாயம், தேவனுடைய சாயம். ஆண்டவர் மன்னித்துடுவார், மன்னிக்கிறது மட்டுமல்ல அதை மறந்தும் விடுவார். என்ன தெரியுமா சொல்றேன், பைபிள் சொல்றது, அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு, கடல் ஆழத்துல, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு, சமுத்திரத்தினால் தேடியும் கண்டுபிடிக்காத அளவுக்கு. அட்லாண்டிக் சமுத்திரத்தின் அன்றைக்கு ஒரு பிளைட் விழுந்தபடியால அன்றைக்கு நான் நியூஸ்ல பார்த்தேன், அட்லாண்டிக் சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். பைபிள் சொல்லுது நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு மேல ஆழத்துல, அர்த்தம் என்ன, தேடியும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டாரப்பா. அதாவது தேவன் மறந்து விட்டார், நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமா செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், விரோதங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து மறந்து விட்டார். ஆகவே சொல்லுங்கள், ஆகவே முன்பொரு போது நாம் செய்த பாவங்கள் பாவத்தை திரும்ப ஒரு தடவை தேவன் நமக்கு சுட்டி காட்டவே மாட்டார். அதாவது தேவன் மன்னித்த ஒரு பாவத்தை மறுபடியும் நமக்கு சுட்டி காட்டவே மாட்டார். அது தேவ சாயல், ஏன்னா தேவன் மறந்துடுவார். ஆனா மனித சுவாவம் இப்படி தெரியுமா, மனுஷன் மன்னிக்கிற சுவாவம் என்ன தெரியுமா, ஒரு தப்பு செஞ்சுட்டா நான் மன்னிச்சுட்டேன். ஆனா 2 வருஷம் போன அப்புறம் சொன்ன என்ன தெரியுமா, ஒரு நாள் நீ எனக்கு சேர்ச்சில வச்சு என்ன சொன்ன தெரியுமோ, ஒரு சேர்ச்சில வச்சு எனக்கு என்ன செய்ய தெரியுமோ, அது நான் மனதில் வச்சிருக்கேன், திரும்ப அப்படி செய்யா தெரியுமோ அப்படின்னு. அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன, அப்ப செய்ததை நான் இன்னும் மறக்கல, அதை அதை ரிப்பீட் பண்ண, இது இது மனுஷனுடைய சாயல். ஆனா ஆண்டவருடைய சாயல் அவர் மன்னித்தான் மறந்துடுவார், திரும்ப அதை எக்காரணத்தை கொண்டு வெளியில எடுக்கவே மாட்டார். அதை குறித்து திரும்ப அவர் கதைக்கிறது அல்ல, ஆனா மனுஷன் தான் மன்னிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா மறுபடியும் மறுபடியும் அந்த காரியங்களை நேரம் வரும்போதெல்லாம், சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் தூக்கி காட்டி அதை எடுத்து காட்டுவான். மனக்கத்தக்கதாக எடுத்துக்க, நீங்களும் நான் அப்படி இருந்திருக்கிறேன். ஒரு சிறுபிள்ளை அப்படி செய்யாத பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை எப்பயோ நடந்த காரியத்தை சந்தர்ப்பம் பார்த்து தூக்கி பிடிச்சு நீ அப்பா அப்படி செய்ய சொன்னார், அது ஏன்னா அதை மறந்து. நாமும் மன்னிக்கிறவளாக மட்டுமல்ல அதை மறக்கிறவளாக, மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை மறந்து அப்படி நான் மறக்காட்டா, மற்றவர்கள் சொல்றேன், முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன், மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை மன்னிக்காவிட்டால் தேவன் நம்மை மன்னிக்காது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்துல ஒரு அமைதி இருக்க, சமாதானம் இருக்க. அந்த சம்பவம், மற்றவர்கள் நமக்கு செய்த விளைவித்த அநீதிகளை நாம் திரும்ப 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 சிந்திக்க 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 நமக்குள்ள என்ன கோபமும், அந்த நபர்கள் மேலே மூர்க்கமும். ஒரு இதனாலதான் பல இடங்களில் கொலை நடக்கும். ஒரு நிமிஷத்துல ஏற்பட்ட கோபம் எங்க முடியுது? கொலை. ஒரு நிமிஷத்துல கோபப்பட்டு ஒரு மனுஷனை கொலை பண்ணி அவன் தன் வாழ்நாள் முழுவதும் சிறையில கிடந்து வாழ்றான் பாரு. ஹலோ, ஒரு நிமிஷத்துல வந்த கோபத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து அடுத்தவரை கொலை செய்து வாழ்நாள் முழுவதும் பிரிசல்ல கிடக்கிறான். அப்பதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ ஒரு நிமிஷம் நான் கோபப்பட்டு இப்படி கொலை செய்தபடியால் என் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்து வாடுறேனே, என் வாழ்நாள் எல்லாம் வீணா போயிட்டுதே என்று கண்ணீர் வடிக்கிறார். ஆனாலும் அதில் இருந்து அவர் எப்படி விப்பாயா? சிந்திச்சுப்பார். நான் மற்றவர்கள் செய்த காரியங்களை நாம் மன்னிக்காமல் இன்னும் தொடரக்கூடாது. நாம் மற்றது மன்னிக்காததுக்கு பல காரணங்களை நாம் அடுக்கவும் கூடாது. அதுக்கு வேதத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நான் அவரை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு சில சொல்லுவார். நீ வேணும்னா நீ அப்படி இருந்துக்கோ, ஆனா இட் இஸ் நாட் ட்ரூத். அது தேவ வார்த்தையின் படி ஆனது அல்ல, தேவன் விரும்புறதும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பாதித்திருக்கலாம், நம்ம வேதனைப்படுத்தியிருக்கலாம், வெக்கப்படுத்தியிருக்கலாம், துக்கப்படுத்தியிருக்கலாம், குற்றப்படுத்தியிருக்கலாம், குற்றவாளி கூண்டில் ஏற்றி இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்கணும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கார். அப்பொழுதுதான் நம்முடைய அநியாயங்கள், நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற தீமைகளை தேவனும் மன்னிப்பார். இதை மன்னிக்கிறது ஒரு இலகுவான காரியம். நம்முடைய வாழ்க்கையை இன்னொருவர் பாதித்து விட்டால் அவர் மன்னிக்கிறது ஒரு இலகுவான காரியம் இல்லை. ஆனா இதுக்கு தான் நமக்கு தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபைகள். மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு, என்னை வேதனைப்படுத்துறவர்களை நான் ரிலீஸ் பண்றதுக்கு, விடுதலை செய்யறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். அதற்காக நாம் மன்றாடுறோம், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நபரை நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறது முயற்சிக்கிறேன், ஆனா அவர் செய்த காரியங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனை ஏற்படுத்திக்கப்பட்டால் எனக்கு அது கஷ்டமா இருக்கப்பா, நீர் எனக்கு உதவி செஞ்சா நான் அவரை மன்னிப்பேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி ஆண்டவர் நோக்கி நான் மன்றாடுவோமா இருந்தார், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த குறிப்பிட்ட நபரை மன்னிக்கிறதுக்கு பலம் தருவார், கிருபை தருவார். மன்னித்து மறக்கும் தன்மை உள்ளது. நமக்கு மறக்கிற தன்மை ஆண்டவர் வச்சிருக்கார். கத்திரிக்கு சோத்திரம். இல்லாவிட்டால் நாம் மறக்கிற மனப்பான்மை நமக்குள்ள இல்லாவிட்டால், சிறுவயதில் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்ட அத்தனை காரியங்களை இன்று வரைக்கும் நம்முடைய மனதில் நாம் மறக்காமல் வச்சிருந்தா மூளை வடிச்சு செத்துருப்போம் பார். ஆனா ஆண்டவருக்கு சோத்திரம், பல காரியங்கள் நம்ம மறந்துட்டு. நான் சொல்ல கேளுங்க, மறக்க வேண்டியவங்களே மறக்கணும், மறக்க கூடாதவங்களும் மறக்க கூடாது. ஹலோ, மற்றவர்கள் உங்களுக்கு செய்த நன்மையை மறக்காது, ஆனா மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமையை மறந்துருங்க. This is biblical. இதான் தேவனுடைய. மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மறந்துடும், ஆனா மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மையை நாம் மறந்துடக்கூடாது. எதை நாம் மறக்கணுமோ அதை நாம் மறந்துடும், எதை நாம் மறக்க கூடாதோ அதை நாம் மறந்துடும், மறக்க கூடாது. தேவனுடைய வசனங்களை நாம் மறந்துடக்கூடாது. ஆண்டவன் நமக்கு சொல்லிக்கிற புத்திமதிகளை நாம் மறந்துடக்கூடாது. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நாம் மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் மறந்துடக்கூடாது. மற்றவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்துடக்கூடாது. நன்றி அறிதல் இல்லாதவர்களாக போயிடக்கூடாது. கடைசி நாட்களிலே ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாண்டு பைபிள் சொல். நாம் அப்படி போயிடக்கூடாது, அந்த கட்டகரிக்குள்ள போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். போ, அடுத்தபடி நாலாவது போயிட்டு என்ன பண்ணால், ஒரு சிறுபிள்ளை எப்படிப்பட, நாலாவது ஒரு சிறுபிள்ளை கூடி வாழும் தன்மை உள்ளது. கூட்டுறவு கொள்ளும், தனித்து 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 எப்பயும் இருக்க கூட்டுறவு கொள்ளும். ஒருவன் அது வளர 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 தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும், சில சுபாவம் உள்ள பிள்ளை. ஆனா ஒரு சிறு பிள்ளை பொதுவாக அது எப்பயும் கூடி வாழும், கூட்டுறவு கொள்ளும், சேர்ந்து வாழும் தன்மை உள்ளது, கூடி வாழும் தன்மை உள்ளது. இதுவும் ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இது ஒரு சிறு பிள்ளை நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம். மன்னித்து மறக்கிற தன்மை மட்டுமல்ல, மறந்து திரும்பவும் கூடிவாள். இந்த பாருங்க, நீங்க முடிஞ்ச அப்புறம் நான் அப்ப சொன்னேன், சண்டை பிடிக்குங்க. ஒண்டா விளையாடு திடீர்னு பார்த்தா பூகம்பம் பிடிக்கும், சண்டை பிடிக்கும். ஆனா ஒரு கொஞ்ச நேரத்தில் அது எல்லாத்தையும் மறந்து திரும்பவும் கூடி வந்து விளையாடும் பாரு. ஹலோ, அதே பிள்ளைகள் கொஞ்ச நேரத்துக்கு கூட சண்டை பிடிச்சு, ஆனா ஒரு சில நிமிஷத்துக்கு அது எல்லாத்தையும் மறந்து திரும்பவும் கூடி வந்து கையை பிடிச்சி ஆடி பாடி விளையாடுப்பார். அது எவ்வளவு ஒரு அருமையான சார். நாம தான் அப்பா விட்ட மாட்டோம், திரும்பவும் கூடி வாண்ட இவரோடையோ இவரோடையோ. நோ நோ நோ, இந்த கூடி வார தன்மை இருக்கு பாருங்க, நம்மவர்களுக்கு ரொம்ப கடினம். இங்க எம்டியாக சீட்டு கிடந்தாலும் அங்க போய் இருக்கும், இங்க இருக்க வருபவன் அங்க வரும். ஒரு பர்த்டேக்கு சாப்பாடு நான் சொல்றத கவனிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு பர்த்டேக்கு சாப்பாடுக்கு அவங்களுக்கு செலிபிரேஷன் போன வாய் சாப்பிட உட்கார்ந்துட்டேன். இட நெருக்கடி ஒன்னா இருப்போம், இடப்படுதான் கவனிச்சு பாருங்க, ஒன்று இங்க மூலையில் இருக்கும், ஒன்று அடுத்த மூலையில் அங்க இருக்கும், கிட்ட வராது தள்ளி. ஆனா இதே காரணம் இந்த வைட் பீப்புள கவனிச்சு பாருங்க, அவன் டைனிங் டேபிள்டா எல்லாம் ஒன்றா வந்திருப்பான். நான் சொல்லிக்கிறேன், அரை மணி தான் சமைப்பான், மூன்று மணி தான் டைனிங் டேபிள் இருப்பான். நம்மவங்க மூன்று மணி தானே சமைப்பார்கள், அரை மணி தான் மழக்கு 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 மழை அள்ளி மழை உள்ளு போட்டு பாத்திரம் போகல கடி வச்சு வந்துருமா மனுஷி பாவம். மூன்று மணி தான் சமைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு டைனிங் வச்சு நான் அளவு நான் தின்னு எப்படி சோக்காரு அதுல உப்பு உள்ள வச்சிருப்பேன். ஆனா அரை மணி தான் சமைப்பான், அரை மணி நேரத்தில் சமைப்பான். இந்த டிவியில் நீங்கள் பாருங்க எவ்வளோ குயிக்கா பத்து நிமிஷத்துக்கும் பதினஞ்சத்துக்கும் சமைக்கிறேன் சாப்பாடு காணும். ஆனால் அவன் நம்மளை பார்க்க புஷ்டியாக இருக்கலாம் பாருங்க, நான் தான் மூட்டை மூட்டையாக சாப்பிட்றேன் அரிசி வட்டில் வண்டா தின்றான் பருப்பு மிளகாய் எல்லாம். ஆனால் எங்கே கொண்டு வச்சிருக்கோம் பாரு, அவனை பாரு அவன் திட்டம் நம்மளை பார்க்க வாட்டு சாட்டமாக இருக்கிறான் பாரு, நல்ல பலசாலியில் இருக்கான். அரை மணி தான் சமைச்சு மூன்று மணி தான் சாப்பிட்றாரு, நம்மளை பார்க்க பலசாலியாக இருக்கு. டைனிங் ஒன்றா வந்து இருப்பான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நீ கவனிச்சு பாரு, ஹலோ பை பீப்புள் பாரு, அவங்க ஒரு பங்கு போனா எல்லாரும் கூடி வந்து இருப்பான், ஒன்றா இருப்பான். அவங்களுக்கு கூடி வாழ்ந்த தன்மை சின்ன பிள்ளை தான். நம்மவர்கள் மாத்திரம் தான் ஒன்று இந்த மூலையில் இருக்கு, ஒன்று அந்த மூலையில் கொஞ்சம் இஞ்சி இருக்கு கொஞ்சம் அங்க இருக்கு. அதான் அவங்க சொல்லிருக்க இல்லையா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுத்தலும் சுத்திலும், எங்க பந்தியை சுத்திலும், அங்கொண்டு இங்கொண்டு இல்லை, பந்தியை சுத்திலும் ஒளிவ மர கண்டுகளை போவேன். நமக்கு கூடி வார பக்குவம் தன்மை வீயாத சில்லுகா, நாம் தேவனுடைய பிள்ளைகள். இங்க பாருங்க, இங்க கூடி வாழாட்ட எங்க அங்க போய் இப்படி கூடி கூடியிருக்கு. இங்க ஒருவர் ஒரு ஒருத்து ஒதுக்கி சண்டை பிடிச்சி பகை வயதாக்கி மாட்டா எப்படி அங்க போறது, எப்படி அங்க போயிருக்கு, எப்படி என்ன பண்றது? சிறுபிள்ளை போல ஆகாவிட்ட தேவர் ராஜ்யத்தின் பிள்ளை மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், சொல்லல மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், எப்படி நான் சொல்லல ஏசு சொல்லியிருக்கேன் நான் வாசிச்சு. அப்ப நாம மாறாவிட்டால் மன திரும்பாவிட்டால் எப்படித்தான் பலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது? சோத்திரம் வேசப்பா பாட்டு பாடல, ஆனா தேவர் ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்கணும், பலூர் ராஜ்யத்தில் நாம் பங்கடையணும். காலம் முழுக்க நான் பாட்டு பாடி பண்ணவத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஓடி ஓடி நான் மற்றவர்களுக்கு ஊடிய சொல்லி என்னுடைய ஆத்மா இழந்து போயிடக்கூடாது. கூடி வாழ்ற தன்மை நமக்கு வேணும், சேர்ந்து வர்ற தன்மை வேணும். சிறில் போட போன நாலு இங்க இருக்கு, நாலு அங்க நிற்கும். ஹலோ, இங்க வாங்க. இது நம்முடைய சுபாவமா அல்லது நம்முடைய கல்ச்சரா எனக்கு தெரியாது, விளங்க ஆயிரம் அண்டர். ஆனா சின்ன பிள்ளைல கவனிச்சு பாருங்க, பத்து பிள்ளைகள் போன வயங்களே பத்து எல்லாம் ஒண்டா தான் நிற்கும், ஒன்று ஒன்று அங்கே ஒன்று இங்கே நிற்காது, அதெல்லாம் கூடி வந்து முடியாது. ஏன்னா அது விளையாட்டுக்கு அது தேவை. எங்க கடக்க போவார், நாமளும் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அந்த அனுபவத்தை கடந்து தானே வந்திருக்கு. ஆனா இப்ப வளர்ந்துட்டோம் பாரு, அது ஒண்ணு அங்க ஒன்று கூடி வாழும் தன்னோடு. அஞ்சாவது, ஒரு சிறு பிள்ளைக்கு பழி வாங்கும் தன்மை இருக்க, ரிவெஞ்ச் பண்ற அதாவது பழி வாங்குற உணர்வு அதுக்குள்ள இருக்க, பழி வாங்குற தன்மை இருக்க. ஒன்று ஒன்று பழி வாங்க, ஆனா வளர்ந்தவங்க நாம தான் ரிவெஞ்ச் எடுக்க. பாருங்க, ஒருவர் ஒன்று சொல்லிட்டா மற்றவருக்கு அவர் சொன்னது போல திரும்ப கொண்டு சொல்லாவிட்டு அவருக்குள்ள அமைதி இருக்கார். இன்னும் சிலருடைய கோபம் எப்படி யாரும் தெரியுமா? பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லணும் அல்லது செய்யணும். அல்லாவிட்டால் அன்னாரின் கோபம் அடங்க. ஹலோ, பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லணும் அல்லது செய்யணும், அல்லாவிட கோபம் அடங்க அடங்க. அந்தரத்துல சில பேருக்கு கோபம் வந்துச்சு, யாருமே சொல்ல கேட்டாங்க, கோபம் வந்துச்சு, ஆளுக்கு கை நிட்டாட்டா அடங்கட்டா கதவை இழுத்துட்டு வெளியில போய்க்குள்ள ஒரு சிக்கா. அப்ப பிள்ளைக்குள்ள அப்பா கோபம் வந்துட்டு. இன்னும் சில பேருக்கு கோபம் வந்துட்டா கையில கிளாஸ் இருக்குதா கப் இருக்கு அதெல்லாம் பறக்கும். இன்னும் சில பேருக்கு கோபம் வந்துட்டுனா கிச்சன் எல்லாம் வெங்கல கடைகளை ஆன பூந்த மாதிரி இருக்கு. இன்னும் சிலருக்கு கோபம் வந்துட்டுன்னு சொன்னா அவங்க வீட்டுல போய் பெட்ல படுத்துடுவான், மனுஷியும் பார்க்க மாட்டான், பிள்ளையோ பார்க்க மாட்டேன், கதைக்க மாட்டேன், ஒரு நாள் வரைக்கும் அப்படியே எடுப்பான். இது சிலருக்கு கோபம் வந்துருந்தா வீட்டில் மனுஷி சமைச்சு வந்து பார்த்துருக்க சாப்பிடவே மாட்டான், கோபம் சாப்பிடுவான். இவைகள்லாம் பாவ சுபாவம். எப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட மறையப்போ, எப்ப நாம் மாறப்போ, எப்ப சிறுபிள்ளை போல மாறப்போ, எப்படி நான் தேவராட்டில் இன்றைக்கு நாம் என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு கூட்டி செல்வார் கூடவே வைத்து சரிதா வந்தா நாம போவா? ஹலோ, வந்தா நீ நானும் போவோமா? அவர் வருவார், ஆனா வரும்போது நீ நானும் போவோமா? தடிச்ச கோசி இது சொல்லா அவர் போமா, இப்ப இப்படி சொல்லுவ, இவர் போக மாட்டாரு, அவர் போக மாட்டாரு, இவர் போட நாம இது கணக்கு சபைக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. இவர் போக மாட்டாரு, அவர் போக மாட்டாரு, அவர் போட்டு அர்த்தம் என்ன, தான் போவர், மற்றவர் போவார், தான் போவார். இப்படி உள்ள எண்ணம் உள்ள எப்படி தேவர் ராஜ்யத்துக்குள்ள போற யோசிப்பார். அது ஒரு உண்மையான ஒரு விசுவாசி. அது ஆண்டவரு நான் வரணும், என்னோட கூட என்னோட இருக்க எல்லாரும் வரணும் அப்படின்னு. பழிவாங்கும் தன்மையற்ற ஒரு இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக ஒரு சிறுபிள்ளை தன்னை தான் நம்பார். It will never depend itself. தன்னைத்தான் நம்பார், தனக்கெல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்ள. தன்னை நம்பாது, ஆனா தன் அம்மா அப்பா எதை சொல்லுதோ அதை அப்படியே நம்பிடும். நான் என் மகனை உயரத்துல தூக்கி வச்சு விட்டுட்டு பாயிரண்டா அவன் பாயிறான், ஏன்னா அவன் தெரியும் அப்பா பிடிப்பான். தன்னை நம்பார், ஆனா தன் தாய் பெற்றோர் தாய் தகப்பன் எதை சொல்லுவதோ அப்படியே நம்பிடும். அதுக்கு இல்ல அதுக்கு சந்தேகப்பட தெரியாது. எது சொன்னாலும் நம்பி 12 மணிக்கு வீட்டுக்குள்ள ஞானம் வர போ சொன்ன அப்படியா? அது என்னது அதுக்கு தெரியா? ஏன்னா அது அப்படியே நம்பி அத சொருவில் தன்னை நம்பார். இன்னைக்கு அநேகர் தங்களையே நம்புற, நான் செய்வேன், நான் பார்த்துக்கொள்வேன், எனக்கு தெரியும், என்னால முடியும். உங்களால முடிகிற சில காரியங்கள் இருக்கு என்பது எனக்கு தெரியும். ஆனா தன்னைத்தான் நம்புறவங்க சொல்லுவான், ஆனா தன் தேவனை நம்புறவனோ இழைச்சிருந்தார். நாம் எப்பையும் தேவனை நம்புறவளாகவும் தேவன் மேலே சார்ந்து இருக்கிறவளாகவும். சிறு பிள்ளைகள பாருங்க, சிறு பிள்ளைகள் எப்பையும் தாய் தோப்புல சார்ந்தே இருக்கும். உம்மை சார்ந்து நான் வாழும், உம்மை சார்ந்து நான் வாழும். உண்மை சார்ந்து நான் வாழும். எப்படி ஒரு சிறு பிள்ளை பெற்றோரை சார்ந்து வாழுதோ, தன்னைத்தான் நம்பாம பெற்றோரை நம்பி சார்ந்து வாழுதோ, அதே போல நாமும் நம்மை நாம் நம்பாம, நம்முடைய திறமை நம்பாம, நம்முடைய பலத்தை நம்பாம, நம்முடைய அறிவை நம்பாம, நம்முடைய பணத்தை நம்பிராமல், நம்முடைய பலத்தை நம்பிராமல், கர்த்தரை நம்பி, நம்ம படைச்ச ஆண்டவரை, நம்ம சிருஷ்டித்த ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே உம்மால என்ன எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், நீர் என்ன வாழ வைப்பீர், நீர் என்ன நடத்துவீர், இம்மட்டும் நடத்திருக்கு இனிமே நடத்துவீர், நீர் எனக்கு நல்ல வைப்பர், நீர் எனக்கு போதுமப்பா, அவரை சார்ந்து கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம். ஆடுகள் மேய்ப்பனை சார்ந்து கொள்ளணுமே ஒழிய மேய்ப்பன் ஆடுகளை சார்ந்து கொள்ள முடியாது. நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேணுமே ஒழிய தேவன் நம்மை சார்ந்து கொள்ள முடியாது. அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை சிருஷித்தவர், அவர் நம்மை ஆளுகிறவர். எனக்கு அருமையான கொலை, யார் தேவன் ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்னு சொல்லி சீசகர் கேட்ட போதே இயேசு அவளை சொன்ன போதே மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டார். தேவன் ராஜ்யத்தில் பிரவேசித்து சிறு பிள்ளை போல தன்னைத்தான் தாழ்த்தவன் பல ராஜ்யத்தில் பெரியவனார். ஆகவே நம்முடைய சிறு பிள்ளையுடைய தெய்வீக சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிகள். அப்பொழுது நாம் ஆண்டு வரை மகிமைப்படுத்தலாம், தேவனுக்கு மகிமையாக வாழலாம். எல்லாரும் பயபக்தியாக நாம் தேவ சமூகத்திலே கேட்ட வார்த்தைகளை கொண்டு